அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து. உடல் படைத்து உயிர் கொடுத்து செயல் முடிக்கும் திறம் அமைத்து நமது வினைகளின் மூலவனாயிருப்பவனே, எங்கும் நிறைந்தவனே, எல்லாம் அறிந்தவனே, அனைத்தையும் கடந்தவனே, இணை துணை அற்றவனே, எவரையும் பெறாதவனே, எவராலும் பெறப்படாதவனே, ஏகனே அல்ல, உன் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறோம். அருமைமிகு சகோதரர்களே, ஒரு கண்ணியம் நிறைந்த நாளின் புண்ணிய பொழி நம்மை எல்லாம் இங்கே ஒன்று கூட்டிவிட்ட வல்ல அல்லாஹ்வுக்கு எல்லா புகழ்ச்சியும் உரித்தாவதாக. ஒருமுறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபா பெருமக்களை பார்த்து கேட்டார்கள், ஈமான் கொள்வோரிலேயே மிகச் சிறந்தவராக உயர்ந்தவராக நீங்கள் யாரை கருதுகிறீர்கள் என்று கேட்டார்கள். ஈமான் கொள்வதிலேயே கொண்டவர்களிலேயே அல்லது கொள்வோர்களிலேயே உயர்ந்தவர்களாக சிறந்தவர்களாக நீங்கள் யாரை கருதுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அப்போது ஒரு தோழர் கூறினார், யார் ரசூலுல்லா, ஈமான் கொண்டவர்களிலேயே உயர்ந்தவராக சிறந்தவராக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கருதலாமா என்று கூறினார். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் இங்கே அவர்களை கருதவில்லை, அவர்களை கருதி நான் இங்கே இதை கேட்கவில்லை. காரணம், அவர்களுடைய ஈமான் உயர்ந்ததாகவும் சிறந்ததாகவும் இருப்பதிலே வியப்பில்லை. இறை வசனங்களை ஏந்தி வந்து என்னிடத்திலே தந்த அந்த வானவர் தலைவருடைய ஈமான் உயர்ந்ததாக சிறந்ததாக இருப்பதிலே சந்தேகமில்லை, நான் இங்கே அவரை கருதி கேட்கவில்லை என்று சொன்னார். அப்போது இன்னொரு தோழர் கூறினார், யார் ரசூலுல்லா, ஈமான் கொண்டவர்களையே உயர்ந்தவராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கருதலாமா என்று வினவினார். அப்போதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கே உரிய புன்னகையோடு சொன்னார்கள், அவர்களையும் கூட நான் இங்கே கருதி கேட்கவில்லை. காரணம், நம்ரூதி என்கிற கொடியவன் வானளவு முட்டுகிற நெருப்பு குண்டலத்தை உண்டாக்கி அதிலே எரிந்த போதும் கூட அல்லாஹ்வுடைய பேரரால் சாலிகான முறையிலே சலாமத்தான முறையிலே சொத்தத்து பூங்காவிலே இருப்பதை போல அந்த நெருப்பு குண்டலத்திலே இருந்த இறை தோழர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஈமான் உயர்ந்ததாக சிறந்ததாக இருப்பதிலே வியப்பில்லை. அவர்களையும் கருதி நான் இங்கே இதை கேட்கவில்லை என்று சொன்னார்கள். அப்போது ஒரு தோழர் கூறினார், யார் ரசூலுல்லா, ஈமான் கொண்டவர்களிலேயே உயர்ந்தவராக சிறந்தவராக நாங்கள் எங்களை கருதி கொள்ளலாமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் உங்களையும் கருதவில்லை. காரணம், நீங்கள் என்னை நேரிலே பார்க்கின்ற பாக்கியத்தை பெற்றிருக்கிறீர்கள். நேரிலே அமர்ந்து நான் கூறுவதானவற்றை கேட்கக்கூடிய தேர்ச்சியை பெற்றவர்களாக நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். நேரிலே என்னை பார்க்கிற, நான் சொல்லுகிறவற்றை பார்த்து கேட்கிற பாக்கியத்தை பெற்றிருக்கிற உங்களையும் நான் கருதவில்லை. ஆனால் என் மறைவுக்கு பின்னால், இந்த உலக வாழ்க்கையை நீட்டு போனதற்கு பின்னால், ஆயிரம் 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 ஆண்டுகள் கடந்தாலும் என்னுடைய உம்மத்தினர் வருவார்கள். அவர்கள் என்னை பார்க்கின்ற பாக்கியம், உங்களைப் போல நேரிலே அமர்ந்து பார்க்கின்ற பாக்கியம் பெறாமலேயே அவர்கள் என்னை உண்மைப்படுத்தி வைப்பார்கள். உங்களைப் போல நேரில் அமர்ந்து என்னுடைய வார்த்தைகளை கேட்கின்ற பேச்சினை பெறாமலேயே என்னுடைய வார்த்தைகளை அவர்கள் சத்தியப்படுத்தி வைப்பார்கள். அப்படி என்னை நேரில் காணாமலேயே, நேரில் அமர்ந்து கேட்காமலேயே என்னையும் என்னுடைய வார்த்தைகளையும் நான் கூறிய அக்கறையையும் என் வாழ்க்கை நெறிமுறையையும் உண்மைப்படுத்தி வைப்பார்களே, சத்தியப்படுத்தி வைப்பார்களே. அந்த எதிர்கால உம்மத்தினர் தான் ஈமான் கொள்வோரிலேயே மிகச்சிறந்தவர்கள் என்று சொன்னார்கள். அத்தகைய சிறந்த முகத்துக்காக நாம் இங்கே கூடியிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலேயே சாகித்து கூறப்பட்ட அந்த மிகப்பெரிய தேர்வு பெற்றதற்காக பெருமிதம் கொண்டவர்களாக நாம் இங்கே கூடியிருக்கிறோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொன்ன உடனேயே எப்படியெல்லாம் அவர்களுடைய நம்மோடு கலந்திருக்கிறார்கள் என்று எண்ணிப்பார்கள். நம்முடைய உடம்பிலே சதையாக நாடி நரம்பெல்லாம் ஓடுகிற புழுதி எல்லாம் நம் உள்ளத்தில் எழுகிற உணர்ச்சிகளில் எல்லாம் வாங்கி விடுகிற சுவாசங்களில் எல்லாம் பின்னி பிணைந்து இழைந்து நம்மோடு இசைந்து நம்மோடு நிறைந்து கிடக்கிற எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய உணர்வுகள் எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கின்றனவா, நம்முடைய செயல்பாட்டிலே பிரதிபலிக்கின்றனவா என்பதை எண்ணி பார்த்து நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். முஸ்லிம் ஆண் பெண் இருமாறும் கல்வி கற்பது கட்டாய கடமை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். கல்வியை கட்டாயப்படுத்திய மாற்றம் இஸ்லாத்தை போல வேறு ஒன்றும் இல்லை இந்த உலகத்தில். கற்றல் கற்பித்தல் கல்விக்கு உதவுதல் இம்மூன்றும் நன்னெறி நடப்பார் பேண வேண்டிய நெறிமுறைகளாகும் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமொழி. அருமை சகோதரர்களே, சகோதர சமுதாயத்துக்காரர்களை எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கிற போது ஏறத்தாழ 50 ஆண்டுகள் தமிழகத்திலே இந்தியாவிலே நம்முடைய சமுதாயம் கல்வியிலே பின்தங்கியிருக்கிறது. ஏறத்தாழ 50 ஆண்டுகள் பின்தங்கியிருக்கு. இங்கே நீங்கள் இப்படி அமர்ந்திருக்க வேண்டிய நிலை ஏன் வந்துற்றது? சற்று பின்னோக்கி சிந்தித்து பாருங்கள். ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், வாழ தகுந்தவன் யார், வாழ தகுந்த மனிதன் யார்? பழைய நினைவுகளிலேயே ஊறி போய் அதையே நினைத்துக் கொண்டு அந்த கடந்த கால நினைவுகளிலேயே மனதை அசை போட்டுக் கொண்டு அதிலேயே துயரப்பட்டுக் கொண்டு அல்லல் பட்டுக் கொண்டு அவதிப்பட்டுக் கொண்டு இப்பொழுது பொழுதை போக்கிக் கொண்டிருக்கிறானே, கடந்த காலத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறானே, அந்த மனிதன் வாழ தகுந்தவன் அல்ல. அல்லது இன்றைய பொழுது நிசம், நான் உயிரோடு இருப்பது நிசம், இதிலே ஹலாலாவது ஹராமாவது எப்படியாகும் நான் வாழ்ந்து கொள்வேன், என் இஷ்டப்படி விருப்பப்படி எப்படி வேண்டுமானால் வாழ்ந்து கொள்வேன் என்று கொண்டதே காட்சி, கொண்டதே கோலம், கண்டதே காட்சி என்று வாழ்கிற மனிதன் வாழ தகுந்தவன் அல்ல. அல்லது எதிர்கால கற்பனைகளிலேயே கோட்டை கட்டிக்கொண்டு, எதிர்கால கற்பனைகளிலேயே கோட்டை கட்டிக்கொண்டு அப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும், இன்னது செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று கற்பனையிலேயே கோட்டை கட்டிக்கொண்டு இன்றைய பொழுதை எதுவும் செய்யாமல் கோட்டை விட்டுக் கொண்டிருக்கிறவனும் வாழ தகுந்தவன் அல்ல. யார் வாழ தகுந்தவன்? நேற்று நான் நடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்து இந்த மனிதகுலம் கடந்து வந்த வாழ்க்கையினை, வாழ்க்கை நெறிமுறையினை, வரலாற்றினை திரும்பி பார்த்து நம்முடைய குடும்ப நிலையை, நம் குடும்பம் இருந்த நிலையை, நாம் இருந்த நிலையை திரும்பி பார்த்து எதிர்காலத்தில் நாம் சென்று சேர வேண்டிய இலக்கினை விதைப்பை அடையப் போகிறோம், அதனை நிர்மாணித்து தீர்மானித்து அதை நோக்கி உறுதியாக இன்று எவன் செயல்படுகிறானோ அண்டர்லைன் அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள், இன்று யார் செயல்படுகிறாரோ அவன்தான் வாழ தகுந்த மனிதன். அதனாலே தான் சொல்லுகிறேன், உங்களுடைய பழைய நிலையை எண்ணி பாருங்கள், இன்றைய நிலையை எண்ணி பாருங்கள். மனைவியை பிரிந்து, தாய் தந்தையை பிரிந்து, உற்ற மக்களை பிறந்து, உடன்பிறந்தவர்களை பிரிந்து, சுற்றத்தை பிரிந்து, எல்லாரையும் துறந்து, இளமையையும் துறந்து இங்கே வந்து அமர்ந்திருக்கிற ஒரு தியாக வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதற்கு யாது காரணம் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஏன் இந்த நிலை வந்துவிட்டது என்பதை எண்ணி பாருங்கள். அல்லாஹ்வுத்தாலா இந்த அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கையை அமைத்து தந்திருக்கிறான், அதற்காக நாம் 1000 கோடி அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் என்றாலும் இதை காட்டிலும் முன்னேறி இருக்கலாமா இல்லையா? அது தடுத்தறியது. கல்வி கற்காத ஒரு நிலைதான், முறையாக கல்வி கற்காத நிலைதான். நினைத்து பாருங்கள், எட்டாவது பத்தாவது வந்து விட்டாலேயே, பிளஸ் டூ முடித்து விட்டாலேயே, எப்படியாவது வயதை கூட்டி போட்டு யாருடைய காலிலாவது விழுந்து தோப்பையோ துறவையோ அணகு வைத்து விற்று வீட்டையோ விற்று அடமானம் வைத்து எதையுமே பார்க்காமல் வட்டிக்கு கூட பணத்தை வாங்கி கொண்டு வந்து எப்படியாகவும் வெளிநாடு போக வேண்டும், வேலையிலே சேர வேண்டும் என்கிற மோகத்திலே, இதை விட்டால் நமக்கு வேறு வழியே இல்லை என்கிற மோகத்திலே வந்துவிட்டவர்கள் அதிகம் பேர் இங்கே அமர்ந்திருக்கத்தானே செய்கிறீர்கள். எண்ணி பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். தமிழகத்திலே இல்லாத வேலை வாய்ப்பா இன்றைக்கு? எவனொருவன் சரியான முறையிலே படித்துவிட்டு தன் திறமையோடு வருகிறானோ அவனுக்கு மாதம் 1 லட்சம் ரூபாய் தமிழகத்திலேயே சம்பாதிக்கிற அளவுக்கு வேலை வாய்ப்புகள் குறைந்து கிடக்கின்றன. வேலை இல்லாமல் இல்லை, ஆனால் அந்த வேலை வாய்ப்பினை பெறுவதற்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளாத காரணத்தினால், உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளாத காரணத்தினால் தான் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறேன். இத்தகைய ஒரு சூழலில் அதுவும் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று தெரியாது. அதுவும் துபாயின் நிலை நித்திய கண்டம் கொரோனா ஆய்ச்சி என்று சொல்வார்கள், அதை போல இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இத்தகைய சூழலிலே கூட நம்மை எல்லாம் ஓரளவுக்கு சிறப்பான முறையிலே வைத்திருக்கிற வல்ல அல்லாவுக்கும் நிர்வாகத்திற்கும் நாம் நன்றி பாராட கடமைப்பட்டிருக்கிறோம். அறிவிச்சவர்களே, உங்களிடத்தில் என்னுடைய வேண்டுகோள் எல்லாம் இதுதான். அவரவர்கள் ப்ரொஃபஷனலாக படித்து விட்டு மிகப்பெரிய வேலையில் இருக்கிறார்கள். ஏன் இங்கேயும் கூட பாருங்களேன், உங்களை எல்லாம் நிர்வகிக்கிற மேலாண்மை உள்ள இடத்துல யார் இருக்கிறார்கள் என்று சிந்தித்து பாருங்கள். சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள், படித்து நிறைய படித்து பட்டம் பெற்றவர்கள், பத்திரிகையிலே வேலை வாய்ப்பினை பார்த்து விண்ணப்பித்தவர்கள், தங்களுக்கு மட்டுமல்லாமல் தங்கள் மனைவி பிள்ளைகளுக்கு எல்லோருக்குமாக சேர்த்து விசா பெற்று விமான டிக்கெட் பெற்று இங்கே வந்து பணிபுரிகிற காட்சிகளை பார்க்கிறோமா இல்லையா? சிந்தித்து பாருங்கள். உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் அருமை சகோதரர்களே, உங்களுக்கு இந்த வந்துட்ட நிலையை நாம் பொருந்திக் கொண்டோம். நாம் அல்லாஹ் உங்களுடைய இந்த தியாக வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நீங்கள் உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள், நிச்சயமாக நீங்கள் நினைக்க மாட்டீர்கள் என்னை போலவே என் மகனும் இங்கே வர வேண்டும் என்று நீங்கள் நிச்சயமாக நினைக்க மாட்டீர்கள். உங்களை போல உங்களுடைய பிள்ளையும் வந்து தன் குடும்பத்தை பிரிந்து வந்து மனைமக்களை பிரிந்து வந்து அவதிப்பட வேண்டும் என்பதை நிச்சயமாக நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். அப்படி என்று சொன்னால் அவர்களுடைய கல்வியிலே தயவு செய்து நீங்கள் கவனம் செலுத்துங்கள். அங்கே இருப்பது ஆண் பிள்ளையானாலும் பெண் பிள்ளையானாலும் அவர்களுடைய படிப்பிலே தயவு செய்து நீங்கள் கவனம் செலுத்துங்கள். நீங்கள் இங்கே சந்தேகிக்க சம்பாதிக்கிற சம்பாதனை சாதாரணமாக நான் கருதவில்லை. அருமை சகோதரர்களே, நீங்கள் சம்பாதிக்கிற ஒவ்வொரு திர்கமும் உங்களுடைய ரத்தம். ரத்தத்தை வேர்வையாக சிந்தி சம்பாதிக்கிறீர்கள். ஆகவே உங்களுடைய சம்பாதனை என்பது ஒவ்வொரு திர்கமும் ரத்தம், உங்களுடைய ரத்தம். அதை தயவு செய்து அங்கே வீணாக்கி விடாதீர்கள். ஆரம்பத்திலே வீணாக்கி விடாதீர்கள். முதலிலே சம்பாதிப்பதிலே ஒரு பகுதியை உங்களுக்கு எதிர்கால வாழ்வுக்கு என்று அப்படியே சேமித்து வைத்து விடுங்கள். அதை செலவு செய்து விடாதீர்கள். சேமிப்பை முதலிலே செய்யுங்கள். ஏனென்று சொன்னால் எதிர்காலத்திலே என் பிள்ளை என்னை பார்த்துக் கொள்வான் என்று எவன் எதிர்பார்க்கிறாரோ அவன் ஏமாந்து போவான். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். என் பிள்ளை என்னை பார்க்கும், என் உறவு என்னை பார்க்கும் என்று எவராவது எதிர்பார்த்து அந்த எதிர்பார்க்கிற வாழ்க்கையை வாழ்வீர்களானால் ஏமாந்து போவீர்கள். பிள்ளைசாலியான பிள்ளையாக வாழ்ந்து வளர்ந்து இருந்து அது இறை அச்சத்தோடு இறைவனுக்கு பயந்து பெற்றோரை பார்த்துக் கொள்ளுமையானால் மிக்க மகிழ்ச்சி அடைவோம், சந்தோஷம் அடைவோம், பொருந்திக் கொள்வோம். ஆனால் அதை எதிர்பார்த்து உங்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஆகவே நீங்கள் சம்பாதிக்கிற இடத்திலே முதல் சம்பளம் வாங்கிய உடனேயே முதல் செலவு எதற்காக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சேமிப்புக்காக இருக்க வேண்டும். அப்படி ஒரு உரம் ஒதுக்கி வைத்து விடுங்கள். அடுத்து எப்பாடு பட்டாகிலும் பிள்ளைகளை படிக்க வைக்கிறீர்கள், நன்றாக கல்வியை கற்றுவீர்கள். ஏனென்று சொன்னால் யாரும் எனக்கு படிப்பு வரவில்லை என்று சொன்னால் இங்கே இருக்கிறவர்களே எனக்கு படிப்பு வரவில்லை ஆகவே நான் இங்கே வந்து உட்கார்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் அது உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொண்ட பொய், உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொண்டீர்கள் என்ற அர்த்தம். அல்லாஹு தஆலா யாரையும் முட்டாளாக படைக்கவில்லை, முட்டாளாக படைக்கவில்லை. ஒரு அரசனுடைய அவையிலே ஒரு புலவன் வந்து அரசே 6 மாதமாக உன்னை பற்றி சிந்தித்து இன்றைக்கு ஒரு பாட்டு எழுதி வந்திருக்கிறேன் உன்னை பற்றி, இன்றைக்கு காலையிலேதான் எழுதி கொண்டு இதை எழுதி வைத்து படிக்கட்டுமா என்று கேட்டான். அரசன் படி என்றான், படித்தான். படித்த முன்னாடி எப்படி இருக்கிறது என்று புலவன் கேட்டான். அரசன் சொன்னான், இந்த பாட்டை நான் ஏற்கனவே கேட்டிருக்கிறேனே என்று சொன்னான். இந்த பாட்டை ஏற்கனவே நான் கேட்டிருக்கிறேனே. அதிர்ந்து போனான் புலவன். இல்லை அரசு, கேட்டிருக்க முடியாது. 6 மாத காலமாக என்னுடைய மனக்கருவிலே வைத்து 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 போட்டு வளர்த்து இன்றைக்கு காலையிலே தான் பிரசவமாகி பேனாவிலே எழுதி கொண்டு வந்திருக்கிறேன், எழுத்தாடியாலே எழுதி கொண்டு வந்திருக்கிறேன். ஆகவே இதை நீங்கள் கேட்டிருக்க முடியாது. இல்லை, கேட்டிருக்கிறேன். இதோ பா, முதல் கவிஞன், என்னுடைய அரசவையிலே இருக்கிற முதல் கவிஞன் அந்த பாடலை படிப்பார் பார் என்று பார்த்திருக்கிறான். எழுந்து பாடுகிறான். சந்தேகமா போவரே, இதோ 2வது கவிஞன் பாடுவான் பார். 2வது கவிஞன் பாடுகிறான். இன்னும் ஆச்சரியமா, இதோ பார், 3வது கவிஞன் பாடுவான் பாடுகிறான் பார். 3வது கவிஞன் பாடுகிறான். அது மட்டுமல்ல, இதோ பார், 4வது கவிஞன் பாடுவான் பார் என்று சொன்னால் 4வது கவிஞன் பாடுகிறான். அந்த புலவனுக்கு அதிர்ச்சியால மயக்கமே வந்து விட்டது. மயங்கி கீழே விடப்போகிற போது அரசனே ஓடிப்போய் அவனை தாங்கி பிடித்து தண்ணீர் தெளித்து நிற்க வைத்து, பயந்து விடாதே புலவரே, நாம் கொஞ்சம் விளையாட்டும் என்று சொன்னான். உன்னிடத்தில் கொஞ்சம் விளையாடினார். என்னுடைய அவையில ஒரு பாடலை கேட்டாலேயே, முதல் தடவை கேட்டாலேயே, ஒரு தடவை கேட்டாலேயே சொல்லுகிற புலவன் கவிஞன் இருக்கிறான், அவன் தான் முதலிலே சொன்னான். ஒரு பாடலை 2 தடவை கேட்டால் சொல்லுகிறவன் எல்லாம் 2வது சொன்னான். 3 தடவை கேட்டால் சொல்லுகிறவன் இருக்கிறான், அவன் 3வது சொன்னான். ஒரு பாடலை 4 தடவை கேட்டால் சொல்லுகிறவன் தான் அவன் 4வதாக சொன்னான். ஒரு பாடத்தை 1 தடவை படித்தால் சிலருக்கு புரியும், ஒரு பாடத்தை 2 தடவை படித்தால் சிலருக்கு புரியும், சிலருக்கு 3 தடவை படித்தால் புரியும், சிலருக்கு 10 தடவை படித்தால் தான் புரியும் என்றால் அந்த 10 தடவை நீங்கள் படிக்காததால், 6-7 தடவைகள் படித்ததோடு நிறுத்திவிட்டதால் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். இதே நிலை உங்கள் பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. ஆகவே படிப்பு வராது என்று சொல்லி ஏமாற்ற முடியாது. ஆகவே உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வியை முழு கவனத்தில் செய்யும் என்று சொன்னால், இவ்வளவு பெரிய தியாக வாழ்க்கையை வாழ்வது யாருக்காக, எதற்காக இங்கே வந்து இப்படி எல்லாவற்றையும் சுமந்து வந்து உட்கார்ந்திருக்கிறோம்? நம்முடைய பிள்ளைகளுக்காகத்தானே. ஆகவே அந்த பிள்ளைகளுடைய கல்வியிலே உயர்ந்த நிலையை கொண்டு வார்கள். ஏனென்று சொன்னால், நீங்கள் உங்கள் பிள்ளையை வளர்ப்பது என்பது, கல்வியிலே சிறந்து வளர்க்க செய்வது என்பது உங்கள் குடும்பத்திற்காக மட்டுமல்ல, நம்முடைய ஒட்டுமொத்த சமுதாயத்திற்காகவே. எந்த ஒரு சமுதாயம் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் பொருளாதார துறையிலும் முன்னேறி விளங்கி இருக்கிறதோ அந்த சமுதாயம் தான் உண்மையிலே மேம்பட்ட சமுதாயம். கல்வி, வேலை வாய்ப்பு, இந்த மூன்றிலுமே இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் பின்தங்கி இருக்கிறது தோழர்களே. ஆகவே நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற கல்வி என்பது உங்கள் குடும்பத்திற்காக மட்டுமல்ல, இந்த சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்காகவும் தான். எனவே அதையும் சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லி வாய்ப்பு நன்றி தெரிவித்து அமைகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.